அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை அரையாண்டு தேர்வு 2024-2025 தமிழ் ஆண்டு 11 புலன்மொழி வளத்தேர்வு கேட்டலும் விளங்கிக் கொள்ளுதலும். இத்தேர்வு ஆனா பகுதி ஆவன்னா பகுதி என இரண்டு பகுதிகளை கொண்டதாக இருக்கும். உங்களுக்கு தரப்படும் நேரம் நிறைவடைந்ததும் மணி ஒலிக்கப்படும். அணியம் செய்யுங்கள். முதலில் ஆனா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்படுகிறது. தமிழ் மொழியில் பழைய இலக்கண நூலாக விளங்குவது தொல்காப்பியம். இதில் உயிரியல் பற்றி தொல்காப்பியர் விளக்கியுள்ளார். உயிரினங்களது புலன்களின் தன்மையை கண்டறிந்து அப்புலன்களின் அடிப்படையில் அவற்றை பகுத்து கூறியுள்ளார். அவற்றுள் ஓரறிவுடைய மரம், புல் போன்ற நிலைத்திணைகள் உடலால் மட்டும் தொடுகை உணர்வுடையன என்ற கருத்து விந்தையானது. தமிழ்நாட்டில் வாழ்ந்த சி.பி. ராமன் என்ற அறிவியலாளர் மரம், செடி, கொடிகள் தொடுதலை உணர்கின்றன, ஆனால் அவற்றுக்கு வெளிப்படுத்தும் உணர்வில்லை என நிறுவி நோபல் பரிசு பெற்றார். இற்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே இதனை தொல்காப்பியர் புலன்களின் அடிப்படையில் உயிரினங்களை 6 வகையாக பகுத்துள்ளார். இதனை ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்னும் நூற்பாவின் மூலம் அறிய முடிகிறது. நத்தை, சிப்பி போன்றன தொடு உணர்வுடன் சுவை உணர்வை கொண்ட ஈரறிவுடையவை. கரையான், எறும்பு போன்றன தொடுதல், சுவைத்தல், முகர்தல் ஆகிய 3 அறிவுடையவை. நண்டு, தும்பி போன்றன தொடுதல், சுவைத்தல், முகர்தல், பார்த்தல் ஆகிய 4 அறிவுடையவை. விலங்கு, பறவை போன்றன தொடுதல், சுவைத்தல், முகர்தல், பார்த்தல், கேட்டல் ஆகிய 5 அறிவுடையவை. மாந்தர் மேற்கூறப்பட்ட 5 அறிவுகளோடு 6வது அறிவு என்னும் பகுத்தறிவை கொண்டுள்ளனர் என தொல்காப்பியம் விரித்துரைத்துள்ளது. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 மணித்துளிகள் தரப்படுகிறது. இப்பொழுது ஆனா பகுதியின் உடைப்பகுதி மீண்டும் ஒரு முறை ஒலிக்கப்படுகிறது. தமிழ் மொழியில் பழைய இலக்கண நூலாக விளங்குவது தொல்காப்பியம். இதில் உயிரியல் பற்றி தொல்காப்பியர் விளக்கியுள்ளார். உயிரினங்களது புலன்களின் தன்மையை கண்டறிந்து அப்புலன்களின் அடிப்படையில் அவற்றை பகுத்து கூறியுள்ளார். அவற்றுள் ஓரறிவுடைய மரம், புல் போன்ற நிலைத்திணைகள் உடலால் மட்டும் தொடுகை உணர்வுடையன என்ற கருத்து விந்தையானது. தமிழ்நாட்டில் வாழ்ந்த சி.பி. ராமன் என்ற அறிவியலாளர் மரம், செடி, கொடிகள் தொடுதலை உணர்கின்றன, ஆனால் அவற்றுக்கு வெளிப்படுத்தும் உணர்வில்லை என நிறுவி நோபல் பரிசு பெற்றார். இற்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே இதனை தொல்காப்பியர் புலன்களின் அடிப்படையில் உயிரினங்களை 6 வகையாக பகுத்துள்ளார். இதனை ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்னும் நூற்பாவின் மூலம் அறிய முடிகிறது. நத்தை, சிப்பி போன்றன தொடு உணர்வுடன் சுவை உணர்வை கொண்ட ஈரறிவுடையவை. கரையான், எறும்பு போன்றன தொடுதல், சுவைத்தல், முகர்தல் ஆகிய மூவறிவுடையவை. நண்டு, தும்பி போன்றன தொடுதல், சுவைத்தல், முகர்தல், பார்த்தல் ஆகிய 4 அறிவுடையவை. விலங்கு, பறவை போன்றன தொடுதல், சுவைத்தல், முகர்தல், பார்த்தல், கேட்டல் ஆகிய 5 அறிவுடையவை. மாந்தர் மேற்கூறப்பட்ட 5 அறிவுகளோடு 6வது அறிவு என்னும் பகுத்தறிவை கொண்டுள்ளனர் என தொல்காப்பியம் விரித்துரைத்துள்ளது. நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க 1 மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 மணித்துளி தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதி ஒலிக்கப்படுகிறது. இனியா உழவுத் தொழில் தொடர்பாக மேலதிக செய்திகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆசிரியருடன் உரையாடுகிறார். அந்த உரையாடல் தரப்படுகிறது. வணக்கம் ஆசிரியர், நீங்கள் தந்த ஒப்படை செய்வதற்கு எனக்கு சில கருத்துகளுக்கு விளக்கம் தேவை. உலகிலுள்ள பழமையான தொழில்களுள் உழவுத் தொழிலும் ஒன்று என சொல்லப்படுகிறது. ஏன் உழவுத் தொழில் முதன்மைப்படுத்தப்படுகிறது என்பதை எனக்கு தெளிவுபடுத்துவீர்களா?
வணக்கம் இனியா. உழவுத் தொழில் நடைபெறவில்லையெனில் உலகில் வாழும் மக்கள் உண்ண உணவில்லாமல் துன்பப்படுவர். அதனால்தான் அத்தொழில் முதன்மைப்படுத்தப்படுகிறது.
ஓம் ஆசிரியர், இப்பொழுதுதான் நான் படித்த குறட்பா ஒன்று நினைவுக்கு வருகிறது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றும் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்.
சரியாகச் சொன்னீர்கள். திருவள்ளுவர் உழவு என்னும் அதிகாரத்தில் வரும் 10 குறட்பாக்களின் மூலம் உழவுத் தொழிலின் மேன்மையை பற்றி எடுத்துரைத்துள்ளார். அவற்றுள் ஒன்றுதான் நீங்கள் கூறிய குறட்பா. இதன் விளக்கம் தெரியுமா உங்களுக்கு?
ஓம் தெரியும் ஆசிரியர். உழவுத் தொழிலை செய்து தாமும் உண்டு எல்லோரும் உண்ணுமாறு வழங்கும் உழவரை வணங்கி மற்றவர்கள் உழவுக்கு பின்னால் செல்பவரே என பொருள்படும்.
நன்று. இவ்வாறே உழவுத் தொழிலுக்கு பின்னேதான் உலகம் என்றும் இன்னொரு குறட்பாவில் குறிப்பிட்டுள்ளார்.
ஆசிரியர், எனக்குள் ஒரு ஐயம். தமிழ் இலக்கியங்களில் திருக்குறள் மட்டும்தான் உழவுத் தொழிலின் சிறப்பை பற்றி கூறுகிறதா?
இல்லை. நல்வழி என்னும் அறநூல், முக்கூடற்பள்ளு என்னும் சிற்றிலக்கியம் போன்றவையும் உழவுத் தொழிலின் சிறப்பை பறைசாற்றுகின்றன.
நன்றி ஆசிரியர். எனது கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தமைக்கு நன்றி. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 மணித்துளிகள் தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதி மீண்டும் ஒரு முறை ஒலிக்கப்படுகிறது. இனியா உழவுத் தொழில் தொடர்பாக மேலதிக செய்திகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆசிரியருடன் உரையாடுகிறார். அந்த உரையாடல் தரப்படுகிறது. வணக்கம் ஆசிரியர், நீங்கள் தந்த ஒப்படை செய்வதற்கு எனக்கு சில கருத்துகளுக்கு விளக்கம் தேவை. உலகிலுள்ள பழமையான தொழில்களுள் உழவுத் தொழிலும் ஒன்று என சொல்லப்படுகிறது. ஏன் உழவுத் தொழில் முதன்மைப்படுத்தப்படுகிறது என்பதை எனக்கு தெளிவுபடுத்துவீர்களா?
வணக்கமினியா, உழவுத் தொழில் நடைபெறவில்லையெனில் உலகில் வாழும் மக்கள் உண்ண உணவில்லாமல் துன்பப்படுவர். அதனால்தான் அத்தொழில் முதன்மைப்படுத்தப்படுகிறது.
ஓம் ஆசிரியர், இப்பொழுதுதான் நான் படித்த குறட்பா ஒன்று நினைவுக்கு வருகிறது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றும் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்.
சரியாகச் சொன்னீர்கள். திருவள்ளுவர் உழவு என்னும் அதிகாரத்தில் வரும் 10 குறட்பாக்களின் மூலம் உழவுத் தொழிலின் மேன்மையை பற்றி எடுத்துரைத்துள்ளார். அவற்றுள் ஒன்றுதான் நீங்கள் கூறிய குறட்பா. இதன் விளக்கம் தெரியுமா உங்களுக்கு?
ஓம் தெரியும் ஆசிரியர். உழவுத் தொழிலை செய்து தாமும் உண்டு எல்லோரும் உண்ணுமாறு வழங்கும் உழவரை வணங்கி மற்றவர்கள் உழவுக்குப் பின்னால் செல்பவரே எனப் பொருள்படும்.
நன்று. இவ்வாறே உழவுத் தொழிலுக்குப் பின்னேதான் உலகம் என்றும் இன்னொரு குறட்பாவில் குறிப்பிட்டுள்ளார்.
ஆசிரியர், எனக்குள் ஒரு ஐயம். தமிழ் இலக்கியங்களில் திருக்குறள் மட்டும்தான் உழவுத் தொழிலின் சிறப்பை பற்றி கூறுகிறதா?
இல்லை, நல்வழி என்னும் அறநூல், முக்கூடற்பள்ளு என்னும் சிற்றிலக்கியம் போன்றவையும் உழவுத் தொழிலின் சிறப்பை பறைசாற்றுகின்றன.
நன்றி ஆசிரியர். எனது கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தமைக்கு நன்றி. நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க ஒரு மணித்துளி தரப்படுகிறது. இத்துடன் இத்தேர்வு நிறைவு பெறுகிறது.